அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். புனித கன்னி மரியே, நீர் பேரு பெற்றவர், புகழ் அனைத்திற்கும் மிக ஏற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் ஆதவனாய் உம்மிடமிருந்து உதயமானா. அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 18-23 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய் ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அருமையான நாளில் ஆண்டவருடைய அன்பான இந்த தளத்திலிருந்து அன்னை மரியாளினுடைய பிறப்பு விழாவினுடைய மகிழ்ச்சியோடு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நாங்களும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பெயரால் உங்கள் அனைவருக்கும் தாய் மரியாளினுடைய பிறப்பு விழா வாழ்த்துக்களை. இதை கண்டு கழித்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னை மரியாள் நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக, கத்தோலிக்கர்களுக்கு சிறப்பாக அவர் ஒரு நல்ல தாயாக விளங்கி கொண்டிருக்கிறார். தாய் திரு அவையினுடைய தாயாக இருக்கிறார். திரு அவையை நம்ம தாய் திருச்சபை என்று தான் அழைக்கிறோம், தகப்பன் என்று அழைப்பதில்லை. அப்போ இந்த தாய் திரு அவையை முழுவதுமாக கரமெடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் நம்முடைய தாய் மரியாளுக்கு அது உகந்ததாக இருக்கிறது. ஆகவே தான் நம்முடைய தாய் திரு அவையினுடைய முதல் படியாக புனிதர்களுடைய அந்த நிலையிலே மிகவும் உயர்ந்த நிலையில் தாய் மரியாவை வைத்து நாம் போற்றி புகழ்ந்து அவர் வழியாக ஆண்டவரிடமிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு இறை சமூகமே, ஆண்டவருக்குள்ளே நம்ம மகிழ்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியினுடைய அடையாளம் பல்வேறு விதத்திலிருந்து நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய மகிழ்ச்சிக்கான காரணம் முதல்ல யாராக இருக்க முடியும்னா தாய் தந்தையாக தான் இருக்க முடியும். நம்ம என்னதான் சாப்பாடு கொடுத்தாலும், என்னதான் அதுங்களுக்கு ட்ரெஸ் போட்டாலும், அது தாயை பார்க்கிற போது அது மகிழ்ச்சி அடைகிறது. தகப்பன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருகிற போது அந்த தகப்பனை பார்த்த உடனே அந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளுகிறது. குழந்தையை வேறு யாராவது தூக்கிவிட்டால் உடனே அந்த குழந்தை அழுது தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தெரிகிறது நம்முடைய தாய் யார், நம்முடைய தகப்பன் யார், நம்முடைய உறவு யார், எல்லாம் தெரிகிறது. இதோ இந்த நேரத்திலே கூட ஆண்டவர் அந்த அறிகிற ஆற்றலை வைத்திருக்கிறார். அந்த அறியக்கூடிய ஆற்றல் நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் என்பதை அறிந்து அவர்களையும் இந்த திரு அவையில் இணைத்து வாழ நமக்கு அது சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இந்த திரு அவையினுடைய ஆற்றலே அதுவாகத்தான் இருக்கிறது. நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய பலன் அதுதான். இன்னைக்கு பலரால் இது பலவீனமாக்கப்பட்டு கொண்டிருந்தால் கூட தாய் திரு அவை எந்த ஒரு நிலையிலும் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்கி போவதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, குடும்பம் என்கிற ஒரு உறவு தான் தாய் திரு அவைக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு அவையை தாய்க்குரிய அடையாளமாய் நம்ம பார்க்கிற போதே அங்கே ஒரு குடும்பத்தினுடைய அடையாளம் வெளிப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல தாய் மரியாளினுடைய பங்கெடுப்பு என்பது மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருக்கே தாய் தேவைப்பட்டிருக்கிறார், அவருடைய உதவி தேவைப்பட்டிருக்கிறது என்கிற போது நமக்கு அவருடைய உதவி தேவைப்படாமல் போய்விடுமோ? ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்திற்காக அவரை பயன்படுத்தி விட்டு அவரை தூக்கி ஓரமாய் வைத்து விடுவாரோ? இல்லை. கடவுள் தன்னுடைய மீட்பு திட்டம் நிறைவேறி வாழ்வின் மரத்தினுடைய கனியை நாம் மீண்டுமாக எடுத்து உண்டு ஆண்டவருடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும், எதற்காக அவர் வாழ்வினுடைய மரத்தின் கனியை அவர் வந்து கெருபுகளை வைத்து காத்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது, அதனுடைய நிறைவு பலன் எப்பொழுது நடக்கப் போகிறது நமக்கு தெரியாது. அந்த நிறைவு பலன் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக போராடி கொண்டே இருக்கணும். இறந்தவர்கள் இறந்து போய் அமர்ந்து விடுவதல்ல, அவர்களும் ஒரு புறம் இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் பூமியிலிருந்து போராடுகிறோம். ஒவ்வொருவரும் அவரவருடைய தளத்திலிருந்து போராடி அந்த மீட்பு திட்டத்தை நம்ம எல்லோரும் வெற்றியோடு கூட கொண்டாட ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அதனுடைய முன் சுவையாகத்தான் திரு அவையிலே ஒரு சில விழாக்கள் ஒரு விண்ணக அடையாளத்தோடு கொண்டாடப்படுகிறது. தாய் திரு அவையிலே கொண்டாடப்படுகிற ஒரு சிறப்பு விழாக்களுள் இன்றைய நாளினுடைய விழா, நம்முடைய அன்னை மரியாளுடைய பிறப்பு விழா ஒரு மிக ஒரு பிரசித்தி பெற்ற அல்லது குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பிறப்பினுடைய அதிசயத்தில் அடங்கியிருக்கிற உண்மை. அன்னை மரியாள் வந்து காட்சி கொடுக்கிற போது வெளிப்படுத்துகிறாங்க தன்னை யார் என்று. அப்போ அவங்க சொன்னாங்க, நாமே அமல உட்பவம், அதாவது பாவம் இல்லாமல் உட்பவித்த ஒரு ஜீவன் நான். இது யாரிடமிருந்து வந்தது இந்த அற்புதம்? தாய் மரியாள் அவருக்கே கொடுத்து கொண்டார்களா? கண்டிப்பாக இல்லை. கடவுள் இந்த தாயின் மீது கொண்டிருந்த பேரன்பினாலே, தன்னுடைய திட்டத்தின் மீது கடவுள் வைத்திருந்த அந்த ஆழமான ஒரு காரியம், திட்டத்தை நிறைவேற்றி இந்த மனிதனை மீட்க வேண்டும் என்கிற உன்மீதும் என் மீதும் ஆண்டவர் கொண்டிருந்த அளப்பரிய ஆவலும் பாசமும் அன்பும் இப்படியாய் வெளிப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தாய் மரியாளினுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிற போது கடவுளை புகழ்கிறோம். தாய் மரியாள் தானே பிறப்பெடுத்து வந்தவர் என்று நாம் ஒருபொழுதும் சொல்வதில்லை. அந்த பிறப்பை கொடுத்த கடவுளை நம்ம துதிக்கிறோம். இசையா 46:3 நம்ம அடிக்கடி நான் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், தாயினுடைய உதரத்தில் நானே உன்னை உருவாக்கினேன், கருப்பையில் நான் தான் உன்னை தாங்கினேன் என்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்மை சிந்திக்க அழைக்கிற வார்த்தைகள். என் அன்பு இறை மக்களே, நம்மை எப்படி தாயினுடைய கருவிலே பார்த்து பார்த்து கடவுள் உருவாக்கி படைக்கிறாரோ அதை விட மேலோங்கிய நிலையிலே ஒருவர் படைக்கப்பட்டிருக்கிறார், அதுதான் தாய் மரியாள். ஏன் அவர் அப்படியாக படைக்கப்பட்டார்? அதற்கான அழுத்தம் கிறிஸ்து என்கிற இயேசுவில் வெளிப்பட்டது, நாம் அறிந்த உண்மை. இதோ இந்த நேரத்தில் மரியாளுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். அவருடைய வாழ்வினுடைய ஆழத்தை வார்த்தையில் தான் நம்ம பார்க்குறோம். பைபிளில் மரியாள் கீழ்ப்படிந்தது கடவுளின் வெறும் வார்த்தையை குறித்து அல்ல, அவரது ஆணை. கடவுளுடைய ஆணையை அவர் ஏற்றவராகத்தான் கடவுளுடைய திட்டத்திற்கு அணிபணிந்தார். இந்த அடிபணியக்கூடிய நிகழ்வு என்பது அவருக்கு எங்கே முதல் முதலில் கிடைத்தது என்று சொன்னால், பிறப்பில் கிடைத்த அந்த ஒரு பாக்கியம். பிறப்பிலே கடவுளுடைய திட்டத்திற்கு அடிபணிந்த அந்த ஆணைக்கு உட்பட்ட அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த ஆணைக்கு உட்பட்டவராகவே தன்னை அழைத்து சென்றிருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் அவரை தன்னுடைய திட்டத்தில் முழுமையாக இணைத்து கொண்டார். பாருங்கள், எபிரேயர்கள் எழுதப்பட்ட திருமுகம் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 17, 18, 19 இறைவசனங்கள், கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறாதன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு, பாருங்க, கடவுளுடைய வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றிருக்கிற பிள்ளைகள் யாரு? நம்ம எல்லாரும். நான் உணர்கிறேன், நான் பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் பக்கம் நிற்பீங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் இயேசுவின் பக்கம் நிற்கிறாங்களா? இல்லை. எல்லாரும் யாவே தேவனுடைய பக்கத்தில் நிற்கிறாங்களா? இல்லை. யார் ஒருவர் இந்த வார்த்தையை, வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றிருக்கிறேன் என்று உணர்கிறார்களோ அவர்கள் யாவே தேவனுடைய பக்கத்தில் இருப்பாங்க. அன்னை மரியாளுடைய பெற்றோர்கள் இந்த தெய்வத்தினுடைய பக்கத்தில் இருந்தாங்க. காரணம், அவர்கள் உணர்ந்தார்கள் கடவுளுடைய வாக்குறுதியை நாங்கள் உரிமை பேராக பெற்றிருக்கிறோம் என்று நம்பினார்கள். தாய் தந்தையினுடைய நம்பிக்கை மகள் வழியாக வெளிப்பட்டது, தாய் மரியாள் வழியாக வெளிப்படுகிறது. ஒரு சிறப்பான அழைப்பாக அந்த திட்டத்தின் மாறா தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி, பாருங்களேன், கடவுள் என்ன செய்கிறாரு, அந்த மாறாத தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்புகிறாரு. அதை மகன் வழியாக காட்ட விரும்பியவர் மகனுக்காக தயார் செய்கிற காரியத்திலும் அந்த காரியத்தை மிக தெளிவாக வைத்திருக்கிறார் என்பதுதான் திரு அவையினுடைய புரிதல், திரு அவையினுடைய நம்பிக்கை, திரு அவையினுடைய மாட்சி. ஆகவே தான் நம்ம தாய் மரியாளனுடைய நிலையை கத்தோலிக்க திரு அவையில் நம்ம உயர்வாகவே வைத்திருக்கிறது. காரணம், பலர் பலவிதமாக பேசலாம், மாதாவை நம்ம தெய்வமாக வச்சிருக்கிறோம், கடவுளாக கும்பிட்றாங்க அப்படின்லாம் சொல்லலாம். அவர்களுடைய அறியாமையினுடைய இருள் அல்லது சுயநலத்தினாலே அவர்கள் செய்யக்கூடிய காரியம், அவர்கள் இதை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய வேதனை, இதெல்லாம் வெளிப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை நம்ம இந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை 18வது இறைவசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6:18 மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யா இருக்க முடியாது. கடவுள் என்ன உரைத்தார் நம்ம போய் பார்க்குறோம். இன்றைக்கி வாசிக்கப்பட்ட நற்செய்திக்குள்ளே போய் பாருங்கள், கடவுள் உரைக்கிறார். வானதூதர்கள் எந்த ஒரு அதிகாரத்தையும் தாங்கள் தங்களுக்கு எடுத்துக்கொண்டு பூமியில் வந்து பேச முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் அவங்க வந்து வாயில் எங்கேருந்து ஒப்பிக்கணும். அதுதான் வானதூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. வானதூதர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் அல்ல என்பது நமக்கு தெரியும். நாம் எப்படி கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னு நம்ம அழுத்தி சொல்கிறோமோ அதே போல் வானதூதர்களுக்கும் அறிக்கை செய்யப்படுகிறது. சொல்லப்படுகிற ஒரு காரியம், சொன்னதை போய் நீ அப்படியே சொல்ல வேண்டும். அப்போ வானதூதருக்கு வெளிப்படுத்தப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இதோ மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். பாருங்க, மரியாவுக்கு கிடைத்த வாக்குறுதி ஒரு புறம், இதே வாக்குறுதி உறுதி செய்யப்பட்டது அவருடைய கணவர் யோசேப்புக்கு கொடுத்த அந்த அடையாளத்தில். இன்றைக்கு அதுதான் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தூயாவியால் கருவுற்றிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை மீண்டும் யோசேப்பிடத்தில் ஆண்டவர் உறுதி செய்கிறார். தூயாவியால் தான், அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், இவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். என் அன்புக்குரியவர்களே, இந்த மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யா இருக்க முடியாது என்கிற வார்த்தையினுடைய ஆழம் ஒரு இடத்திலே மட்டும் நம்ம பார்க்க முடியாது. எங்கெல்லாம் கடவுளுடைய வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை, அழுத்தத்தை, நிறைவை நம்ம காண முடியும். இந்த இடத்துலையும் ஆண்டவர் உரைத்தது பொய்யா இருக்க முடியாது. ஆண்டவர் உரைத்தது பொய்யா இருக்க முடியாது என்கிற பட்சத்தில் இன்றைக்கு இதை பொய்யாக உரைக்கிற மனிதர்கள் அதிகமாக பெருகி கொண்டே இருக்கிறார்கள். ஜென்ம பாவம் என்பது என்ன? ஏவாள், ஆதாம் ஏவாள் இணைந்து செய்த பாவம், அது ஏவாள் வழியாக வந்தது என்பது வேதத்தினுடைய அடையாளம். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, முள்ள முள்ளால் எடுக்கிறாரு. மரத்தால் மனுஷன் பாவம் செஞ்சிட்டான், அதே மரத்தால் தான் சிலுவையில் நம்மளை ஜெயிக்க வைக்க ஆண்டவர் திட்டம் வச்சார். பாவத்தை பெண் வழியாக இந்த பாவம் உள்ளே நுழைந்தது, அதே பெண் வழியாக இந்த பாவம் வெளியே போகணும் அப்படிங்கிறது கடவுளுடைய திட்டம். இந்த திட்டத்தை எவன் மறுக்க முடியும்? இந்த திட்டத்தை மாறி பேசுகிறவங்க, இந்த திட்டத்திற்கு எதிராய் பேசக்கூடியவர்கள் கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராய் நிற்கிறாங்க. ஏன்னா கடவுள் இப்படித்தான், இன்னைக்கு சிலுவையை வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு சிலுவை ஒரு அடையாளம், சிலுவை தன்னிலையிலே அது ஒரு அவமானத்திற்குரிய சின்னம். எப்போ கடவுள் அந்த சிலுவையை நமக்காக ஒரு அடையாளமாக எடுத்துக்கொண்டாரோ, எப்போ இந்த மரத்திலிருந்து மனிதன் பாவம் செய்தானே, அதே மரத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்கிற அடையாளத்தை இயேசு சுவாமி வைத்திருக்கிறார், இது கடவுள் வைத்திருக்கிறார். அப்போ சிலுவையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற போது ஏவாள் என்கிற அந்த அடையாளத்தினுடைய ஒரு புதிய ஏவாளாக, இதோ அன்னைமறியால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற அடையாளத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் என்று சொன்னால் நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும். ஆகவே தான் இந்த அன்னைமறியாளுடைய அடையாளம் என்பது திருவையினுடைய அழுத்தமான அடையாளமாக இருக்கிறது. ஏன்னா இது நாம் கொடுத்து கொண்ட அடையாளம் அல்ல, மாறாத தன்மையுள்ள பொய்யுரைக்காத கடவுள் வெளிப்படுத்தின ஒரு அருமையான அடையாளம். அந்த அடையாளத்தை அவர் எப்படி தெரிந்தெடுத்தார் என்பதுதான் நாம் கண்டு விசுவாசிக்க வேண்டிய அல்லது நம்பிக்கையோடு கூட கடவுளை புகழக்கூடிய இந்த தாய் மரியாள் வழியாக கடவுளை போற்றக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறார். பாருங்க, அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இது கோவிலின் திரைச்சீலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. பாருங்க, இது ஆண்டவருடைய அடையாளமாக இருக்கிறது. நம்ம பற்றி கொள்ள வேண்டிய ஒரு அடையாளம், நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளராத ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். அன்னை மரியாள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்போடு வாழ்ந்தவங்க. கண்ணுக்கு முன்னாடி மீட்பினுடைய அடையாளங்கள் தெரியாத போது கூட கடவுள் கொடுத்த அடையாளமான இயேசுவை முழுவதுமாய் நம்பினாங்க. கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதி உண்மையானது என்பதை தளராத உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய அடையாளங்களை அப்படியா ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு உலகத்தில், கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிற உலகத்தில், அறிவு சார்ந்த ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டு அந்த அறிவு தான் இன்னைக்கு எல்லாமே என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தில், விசுவாசம் கேள்வியாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில், விசுவாசமெல்லாம் கடவுளுடைய காரியங்கள் எல்லாம் கேலி கூத்தாக இன்றைக்கு விலை பேசப்படுகிற காலத்தில், ஒரு உண்மையான ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அன்னை மரியாளினுடைய அந்த அடையாளம், மன உறுதியோடு நிலைத்திருந்த அடையாளம், இறுதி வரை தளராத ஒரு உள்ளத்தை தாங்கியிருந்த அடையாளம், கடவுளுடைய வார்த்தைக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய உடலை சிதைத்து கொண்ட அடையாளம், ஆண்டவருடைய பிள்ளைகள் உணர வேண்டும். பாருங்க, கடவுளுடைய வாக்குறுதியை இந்த 17வது இறைவசனத்தில் பார்க்குறோம். த ப்ராமிஸ், தி அன்சேஞ்சபிள், மாறாத ஒரு அடையாளமாய் கடவுள் இருக்கிறார்னு சொன்னால், அதனிலிருந்து வெளிவந்த ஒரு அடையாளம் மாறாத தன்மையுடையதாகவே இருக்கிறது. மகன் இயேசு கிறிஸ்து அவர் எதன் வழியாக வந்தாரோ அந்த அடையாளம் அன்னைமரியாளுடைய அடையாளம். ஆகவே தான் இந்த நேரத்தில் அன்னைமரியாளை நம்ம உயர்த்தி பேசுகிறோம். அவர் கடவுள் கருவறைக்கு சொந்தக்காரர். கருவறையை கடவுளுக்கு சொந்தமாக்கி கொடுத்தவர் தாய்மறியாள். கடவுள் தான் கருவறைகளுக்கு சொந்தக்காரர். அதனால தான் சொல்கிறார் கடவுள், சொல்கிறார், நான் கருவறையை நான் உனக்காய் திறப்பேன், நானே உன்னை கருப்பையில் தாங்கினேன். இந்த வார்த்தையெல்லாம் பைபிளில் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், திருப்பாடல் 139:13 சொல்லப்பட்டிருக்கிறது, என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவரும் நீரே. இது ஒரு இறைவாக்கினர் சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், நம்மளும் அதை உள்வாங்கி சொல்கிறோம். இப்போ என்னைய கடவுள் தாயின் கருவில் இப்படி படைச்சாருன்னா, இந்த தாய் மரியாளை பாவமில்லாத நிலையில் அவர் படைக்க முடியாதவராய் போய்விடுவாரா? அந்த தாய் மரியாள் தன்னை இப்படியாய் வெளிப்படுத்தியது பாவமாய் விடுமா? யோசிக்க வேண்டும். அப்போ தாயினுடைய கருவறையை தனது சொந்தமாக்கி வைத்து கொண்டிருக்கிறவர் கடவுள். கருவறைக்கு சொந்தக்காரர் அவரு தான். இந்த கருவறை எப்படி இருக்க வேண்டும், இந்த கருவை தாங்குவதற்கு என்பதை தீர்மானிக்கிற ஆற்றலும் பலமும் அவருக்கு உண்டு. அவரை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அதே சுயத்தை தான் நமக்கு கிட்ட கொடுத்துருக்கிறார் கடவுள். நீ பாவம் செய்கிற போதோ அல்லது நன்மை செய்கிற போது உன்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, நம்ம யாரும் கட்டி போட முடியாது. த ஹியூமன் ஃப்ரீடம், த ஃப்ரீ வில், த ஃப்ரீடம் என்று சொல்லுவாங்க. இந்த இரண்டு காரியமும் கடவுள்கிட்ட இருக்கிறது. அதுதான் அவருடைய சாயல், அதுதான் அவருடைய உரு. அவர் நம்ம அவருடைய சாயலில் நம்மளை படைச்சிட்டார். அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, நீயும் நானும் பாவம் செய்கிற போது நம்ம எப்படியாந்து கையை பிடிக்கிறது இல்லை. அவர் நம்மளுடைய சாயல் எப்படிப்பட்ட சாயல், அது சுதந்திரமான ஃப்ரீவில் இணைந்திருக்கிற சாயல், சுய முடிவை எடுக்கிற ஒரு ஆற்றல் கொண்டிருக்கிற சாயல், நன்மையும் தீமையும் அறியக்கூடிய ஆற்றலுடைய ஒரு சாயல் அது. ஆகவே தான் என்ன செய்கிறார் கடவுள், அந்தந்த நேரத்திலெல்லாம் நம்மோடு அவர் பேசிக்கொண்டு தான் இருக்க முடியும், கையை பிடிக்க முடியாது. அப்படி பிடிச்சாருன்னா உன் சுதந்திரத்தை அவர் பிடுங்குறாருன்னு அர்த்தம். அப்படி சுதந்திரத்தை பிடுங்கிட்டாருன்னா உனக்கு கடவுளுடைய சாயல் இருக்கு இல்லைன்னு அர்த்தம். கடவுள் நமக்கே இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அவருடைய சாயல் ஃப்ரீவில் எல்லாத்தையும் இந்த இடத்துல பயன்படுத்துகிறாரு. எப்படி செய்தார் என்று நீ கேட்கலாம். அது இன்னும் நம்முடைய அறியாமையினுடைய இருள் நம்மிடமிருந்து கேட்க வைக்கிறது. கடவுளால் எல்லாம் முடியும் என்று நீ நம்புகிற போது அது விசுவாசத்தினுடைய எழுச்சியின் அடையாளம். கடவுளால் எதுவும் முடியும். ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்க தெரிந்த கடவுளுக்கு ஒரு கை ஒரு கருப்பைக்குள்ள ஒரு குழந்தையை ஒரு பாவமில்லாத நிலையில் உட்பவிக்க ஆண்டவருக்கு தெரியாதா? கிறிஸ்தவ மதம் மட்டுமல்ல, வேதம் கிறிஸ்தவ வேத புத்தகம் மட்டுமல்ல, மற்ற இடத்திலும் மற்ற விசுவாச வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய தளத்திலும் இந்த தாய்மரியாளுடைய பிறப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே தன்னை அன்பு சகோதர சகோதரிகளே, விடுதலை பயணம் 13:2 நம்ம பார்க்குறோம், தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய், இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்கு உரியவை என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த கருப்பைக்கு நான் தான் சொந்தக்காரன் என்று சொல்லி கடவுள் தன்னை அறிய பண்ணுகிறார் உலகத்துக்கு. அப்படி அறிய செய்த ஒரு முக்கியமான அடையாளம் அன்னை மரியாளினுடைய அந்த அடையாளம். ஆகவே தான் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராக இந்த அன்னை தன்னை மாற்றிக்கொண்டார். வார்த்தைக்கு சொந்தக்காரராக கடவுள் இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு தன்னை கையளிக்கிற போது, அந்த வார்த்தையான தேவனுக்கு தன்னை முழுமையாய் அவர் அழைத்து செல்கிற போது தானே கடவுளுடைய திட்டத்திற்குள்ளே இவர் போக முடியும், இந்த வார்த்தைக்கு மனுவுரு கொடுக்க முடியும். அதனால் வார்த்தையை உள்வாங்கியவர் அந்த வார்த்தைக்குள்ளே தன்னை நிரப்பிக்கொண்டார். திருப்பாடல் 22:10 சொல்லுது, கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருந்தேன். இந்த வார்த்தைகள் அன்னை மரியாளுக்குரிய வார்த்தைகளாக நிறைவாக இருந்திருக்க வேண்டும். அவர் அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்திருக்க வேண்டும். காரணம், கருப்பையிலிருந்தே பாவமில்லாத நிலையில் ஆண்டவரை சார்ந்திருந்த ஒரு ஜீவன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே என்ற வார்த்தை. தேவ பிள்ளைகளே, நாம் போய் ஒருத்தர் நல்ல வார்த்தை சொல்லுகிற போது அந்த வார்த்தையை கேட்டு கேட்குறவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த மகிழ்ச்சி அவர்களுடைய உள்ளம் வரைக்கும் போகலாம். ஆனால் உள்ளத்தை கடந்து ஒரு நிலைக்குள்ளே அது போக முடியுமான்னு தெரியல. ஆனால் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை வாழ்த்திய பொழுது அந்த வாழ்த்து செய்தியை கேட்ட அந்த தாயினுடைய உள்ளம் மகிழ்ந்து, உள்ளம் மகிழ்ந்து, அறிவு மகிழ்ந்து, எல்லாவற்றையும் கடந்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ந்தது, துள்ளியது. அப்படின்னா அந்த தாய் மரியாளினுடைய வார்த்தைக்கு உள்ளே இருந்த வல்லமை, அந்த வல்லமையை அவருக்குள்ளே வைத்த கடவுள் வாழ்த்த பெறுவாராக. தேவ பிள்ளைகளே, பாவமில்லாதவர்கள் பேசுகிற போது அவர்களுடைய வார்த்தை உண்மையாய் ஒலிக்கிறது. பாவமில்லாத பிள்ளைகள் சொல்லுகிற அந்த காரியம் வெற்றி பெறுகிறது. பாவமில்லாதவர்கள் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிற போது அந்த மன்றாட்டு கேட்கப்படுகிறது. எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது பாவமில்லாத இந்த மகள் சொன்ன வார்த்தையினுடைய அந்த வாழ்த்தொளி அந்த குழந்தையினுடைய உள்ளத்தையும் தொட்டது என்பது தானே உண்மை. கருவில் இருக்கிற குழந்தையை தாயினுடைய வார்த்தை வாழ்த்தொழி தொட முடிந்தது என்று சொன்னால் இவர் ஆண்டவருடைய கிருபையாலே கருவில் இருந்த பொழுதே தொடப்பட்டிருந்த காரணத்தினுடைய வெளிப்பாடு. ஆகவே தான் அன்னிமரியாளால் இவ்வளவு தூரம் பாடுகளோடு கூட ஓட முடிந்தது. பைபிளில் இந்த மரியாள் என்கிற பெயர் வந்து நிறைய பேருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரியாள் என்கிற பெயருக்கு அடையாளம் இது அரமாயிக் மொழியினுடைய ஒரு வார்த்தை. மிரியம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து கிடைக்கிற வார்த்தை தான் மரியாள். அந்த மிரியம் மரியாள் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆழம் பிரின்சஸ் லேடி. பிரின்சஸ் லேடின்னா ஆங்கிலத்தில் ஒரு உயர்ந்த மதிப்புக்குரிய ஒரு அடைச்சொல்லாக அது இருக்கிறது. அப்போது லூக்கா வந்து மரியாளை குறித்து அழகாக தன்னுடைய எழுத்துக்களில் நிறைய இடத்துல சொல்கிறாரு. லூக்காவின் பார்வையில் பார்த்தீங்கன்னாக்க 1:26 நம்ம பார்க்குறோம், அன்னை மரியாளை வந்து சியோனின் மகளாக அவர் உயர்த்தி பார்க்குறாரு. சியோனின் மகள், நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு வந்து தாவீதின் மகன்னு கூப்பிட்றது தப்பு அப்படின்னு. கூப்பிட்றதெல்லாம் தப்பு கிடையாது, பைபிளில் இருக்குது. ஒரு பார்வையற்றவன் தாவீதின் மகனேன்னு கத்துறான். எப்படி கத்துனார் அவர்? தாவீதின் மகன் இவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தாவீதுக்கு இவர் எப்படி மகனாக முடியும்? தாவீதுக்கு இவர் உண்மையான மகன் என்கிற உறவு நிலையில் நம்ம பேசுகிறதில்ல. ஏற்கனவே நாங்கள் இதை விளக்கி இருக்கிறோம். தாவீதினுடைய அந்த அரியணைக்கு சொந்தக்காரர் யார்? அந்த தாவீதினுடைய அரியணை அந்த முழுமைக்கான நிறைவை மீண்டுமாய் அந்த இடத்திற்கு வந்து நிறைவு செய்ய போகிற அடையாளம் இயேசு கிறிஸ்து. அந்த அடையாளத்தை போல சியோன் மகளே என்று ஆண்டவர் அடிக்கடி பயன்படுத்துகிற அந்த மகளுக்கான அடையாளம் இதோ இந்த இடத்திலே அன்னை மரியாளை வைத்து பார்க்கிற அந்த மகிமையை பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியாளர் அப்படி பார்க்குறாரு. நம்ம தான் நற்செய்தியெல்லாம் பைபாஸ் பண்ணி வேற ஒரு நற்செய்தியாளராக மாறி இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அவங்க நற்செய்தியை சொல்கிறாங்க. அது நற்செய்தி என்று சொல்ல முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை மாற்றி உரைக்கிற எந்த ஒரு செய்தியும் பேய் செய்தியாகத்தான் இருக்க முடியும், பிசாசின் செய்தியாகத்தான் இருக்க முடியும், நற்செய்தியாக இருக்க முடியாது. நற்செய்தியாளர் சியோன் மகள் என்று அன்னை மரியாளை அவர் இணைத்து காட்டுகிறார். செப்பானியா 3:14 நம்ம பார்க்குறோம். அந்த வாக்கு செக்கரியாவுக்கு உரைக்கப்படுகிறது. மகளே சியோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய், மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. 15வது வார்த்தை, ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு பகைவர்களை அப்புறப்படுத்தினார். அந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டு வருகிற போது, சியோனை அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார், அவர் மாவீரர், மீட்பளிப்பவர், உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார், தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். செப்பானிய செக்கரியா 9:9 மீண்டுமாய் பார்க்கிறோம். சியோன் மகளே மகிழ்ந்து களி கூறு, மகளே எருசலே மார்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். இந்த அடையாளங்கள் எல்லாம் இயேசுவைத்தான் குறிக்கிறது என்பது உண்மை. அப்படி என்றால் இந்த சியோனின் மகள் யார் மகிழ்ந்து களி கூற வேண்டியவராயிருக்கிறார் என்று சொன்னால், யார் வழியாக இந்த திட்டம் நிறைவேற்ற ஆண்டவர் சித்தம் கொண்டாரோ அவர் இந்த சியோனின் மகளாக சித்தரிக்கப்படுவது வேதத்திலே நாம் பார்க்கிற ஒரு உண்மை. தேவ பிள்ளைகளே, இப்படி சித்தரிக்கப்பட்டவரைத்தான் நம்ம உயர்த்தி திருவவையிலே வைத்து பெருமைப்படுகிறோம். இவர்தான் என் தாய் என்று சொல்லி நம்ம பெருமைப்படுகிறோம். ஆண்டவர் மாட்சியிலே அல்ல, மகத்துவத்திலே அல்ல, மாறாக மக்கள் மத்தியிலே மடையராக்கப்பட்ட பொழுது, சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே ஒரு அசிங்கமான ஒரு அடையாளமாய் நின்ற பொழுது, அவர் அன்று நமக்கு காட்டின அடையாளம், இதோ என் தாய், இதோ உன் தாய் என்று தன்னுடைய சீடருக்கு கொடுத்தவர். அந்த சீடர் ஒருவர் தான் திருவவைக்கு அடையாளமாய் நின்று கொண்டிருந்தார், மற்றவர் எல்லோரும் ஓடிவிட்டார்கள். திருத்தூதர்களுள் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அந்த திருத்தூதர், அவருடைய திருத்தூதர்கள் கையில தான் ஆண்டவர் திருவவையை கொடுத்துட்டு போனாரு. அப்ப அந்த திருவவையினுடைய அடையாளம் அங்க இருந்த யோவானை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப அந்த யோவான் இடத்துல தாயை ஒப்படைக்கிற பொழுது, இந்த தாய்க்கு வேறு யாரும் இல்லை, அவர் ஒரு அநாதை என்று பார்க்கிற உலகியல் பார்வையை கடந்து பார்க்கிற பொழுது, ஒரு இறையியல் பார்வையிலே பார்க்கிற பொழுது, அங்கே நமக்கு கிடைக்கிற ஒரு ஆழமான உண்மை, இதோ இந்த தாய் திருவவைக்கு தாய், இவரை வைத்து நீங்கள் உங்களுடைய திருவவையை எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லித்தான் இயேசு சாமி அந்த இடத்திலே காட்டினார். அவமானத்தினுடைய இடத்திலிருந்து ஆண்டவர் காட்டிய இந்த அன்னை மரியாள் என்கிற அடையாளத்தை தான் இன்று திருவவை ஒரு மகிமையான திருச்சபையை, மகிமையான ஒரு விண்ணக திருச்சபையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய, பல்வேறு விதத்திலே திருவவையினுடைய அந்த விண்ணக அடையாளத்தை வெளிப்படுத்துகிற, அடையாளப்படுத்துகிற இந்த திருவவையினுடைய மிகச்சிறந்த அடையாளமாக தாய் திருவவை உயர்த்தி வைத்திருக்கிற இந்த அடையாளம் அன்னை மரியாள், மாட்சிக்குரிய அடையாளம், மகிமைக்குரிய அடையாளம், மாண்புக்குரிய அடையாளம். ஆகவே தான் இந்த நிலைப்பாட்டிலிருந்து தாய் திருவவை ஒருபொழுதும் பின்வாங்க போவதில்லை. தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று அன்னை மரியாளை குறித்த பிதற்றலுக்கும் பேத்தலுக்கும் தீய எண்ணங்களுக்கும் நீங்கள் கைக்குழிகளாக மாறிவிடாதபடி, ஆண்டவருடைய தளத்தில் நாம் நிலையாய் நிலைத்து நின்று கண்ணால் பார்க்க முடிகிற காரியத்திற்கு பேர் எதிர்நோக்கு அல்ல. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அடையாளம், இதோ கண்ணால் காண முடியாததை கடந்திருக்கிற அற்புதத்தை நம்பியிருந்த அடையாளம், மகனை சிலுவையில் ஏற்றிவிட்டு வீர தாயாக கீழே நின்று கொண்டிருந்த அடையாளம், இந்த அடையாளத்தை அன்னை மரியாளை போல நாமும் இருக்க வேண்டும் என்கிற அடையாளத்தை உள்வாங்கி வாழக்கூடிய அழைப்பை தாய் திருவவை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. மாறாக வெற்று அடையாளமாக அங்கே சிறுவ மாதா வச்சு நீங்கள் கொண்டாட்டம் போடுங்க, இங்கே வந்து மாதா வச்சு நீங்கள் வந்து கூத்தடிங்க, இங்கே சாராயம் குடிங்க, இங்கே குடிச்சிட்டு நீங்கள் வந்து அன்னை அசிங்கப்படுத்துங்கன்னு தாய் ஒரு இடத்துலையும் சொல்லலை. ஏதாவது ஒரு ஊரிலே அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. தாயினுடைய அந்த திருத்தலத்தை முன்னிட்டு அவமானத்திற்குரிய காரியங்களோ அசிங்கத்திற்குரிய காரியங்களோ நடந்தால், குடி வெறியர்களுடைய கொண்டாட்டமாக திருவிழா மாறியிருந்தால், தயவு செய்து அன்பு பிள்ளைகள் உண்மையான ஒரு ஓட்டத்திற்குள்ளே ஓடி வர வேண்டும். அந்த திருவிழாக்களை நாம் நிறுத்தி விடுவது நல்லது. மாறாக ஆவிக்குரிய விழாக்களை நீங்கள் எடுக்க வேண்டும். அன்னை மரியாளுக்கு அதுதான் பிடிக்கும். அன்னை மரியாளுக்கு வெறுமனை குடித்து விட்டு நாலு பேர் சபரத்தை தூக்கிட்டு போறது அந்த தாய் மரியாளுக்கு விருப்பமா? என் தகப்பன் இறந்த பொழுது நான் இங்க தகப்பனுடைய உடலை தூக்கி கொண்டு போன பொழுது நான் சொன்னது, ஒரு பயலும் குடிச்சிட்டு இங்க ஆடக்கூடாது, யாரும் குடித்து விட்டு வரக்கூடாது, குடிச்சவங்களெல்லாம் பின்னாடி நிப்பாட்டு, எவரும் வரக்கூடாது. உண்மையில் உண்மையாக சொல்லுகிறோம், அந்த பிரேதம் என்னுடைய தகப்பனுடைய உடல் கடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே அமைதியான ஒரு ஊர்வலம் நிகழ்ந்தது. நான் விரும்பியதை என் ஆண்டவர் எனக்கு செய்து கொடுத்தார். நான் அதை மகிமையாக உணர்கிறேன். அன்னை மரியாளுடைய திருவுருவத்தை நீங்கள் தேரில் எடுத்து செல்லுகிறீர்கள் என்று சொன்னால் பாராட்டத்திற்குரியது, அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் அங்கு இருக்கிறவர்கள் குடித்து விட்டு நாம் அந்த தாய்க்கு மகிமை கொடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிற நாம அடுத்தவர்கள் பார்த்து நம்மை எள்ளி நகைப்பெறக்கூடிய, எள்ளி நகையாடக்கூடிய, அசிங்கப்படுத்தக்கூடிய அடையாளமாய் நீ மாறியிருந்தால் அன்னை மரியாளுக்கு நீ கொடுக்கிற மரியாதை, அவமரியாதை, அவசங்கை, அது கடவுளுக்கே கொடுக்கிற ஒரு எதிர்நிலையான ஒரு சாட்சியம். தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார் திட்டத்தை குறித்து பேசுகிற போது, இவன் பிறவாதிருந்தால் நலம் என்று சொன்னார். நம்மளுடைய தாய் திருவையில் ஒருபுறம் திருவையை சாராதவர்கள் அன்னையை வைத்து திருவையை சாடுவதும், திருவையில் இருக்கிற நம்மை சாடுவது ஒருபுறம் நடக்கிறது. திருவைக்குள்ளேயே இருக்கிற நம்மில் பலர் இன்னும் உண்மையை உணர முடியாத நிலையில் இந்த தாய் எதை விரும்புகிறார்கள் என்பதை அறிய விரும்பாத, வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விரும்பாத, வார்த்தைக்கு இவ்வளவாய் தன்னை இழந்து வடிவம் கொடுத்த அந்த தாயை வெறுமனே ஒரு அடையாள பொருளாக வைத்து, அவரை வைத்து ஒரு சோதோம் குமராவினுடைய அழிவின் சமூகமாக நீங்களும் நானும் மாறியிருக்கிறோம் என்று சொன்னால் இது மாற்றத்திற்குரிய காரியமாக மாற வேண்டும். இது திருவையினுடைய நோக்கமும் அல்ல, பார்வையும் அல்ல. தேவ பிள்ளைகள், இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியாளுடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கக்கூடாது, நம் ஆத்மாவிலே மீண்டும் பிறப்படைய செய்கிற அபிஷேகமாக மாற வேண்டும். இல்லை என்றால் செப்டம்பர் 8ஆம் தேதி அடுத்த வருடமும் வரும், அடுத்த வருடமும் வரும், ஆனால் நீ ஆண்டவருடைய விண்ணகத்துக்குள்ளே போக முடியாது. நான் தேரெடுத்தேன், அன்னை மரியாதை உயர்த்தி வைத்தேன், குடித்து கும்மாளம் போட்டேன், நம்ம சொல்லலாம் மகிழ்ச்சியாக இருந்தேன். அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவில் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி. எத்தனையோ பேர் பல திருத்தலங்களுக்குள்ளே நடந்து கடந்து செல்கிறாங்க, அங்கே போய் செருப்பை கலட்டி கடலில் வீசி எறிஞ்சிட்டு எல்லாத்தையும் துறந்துட்டு மீண்டுமாய் பழைய வாழ்க்கைக்குள்ளே நீ கடந்து போனால் நீ அந்த தாய்க்கு கொடுத்த மதிப்பு மரியாதையும் இவ்வளவுதான். ஆண்டவர் இப்பேற்பட்ட மனிதர்களிடமிருந்து எந்த மரியாதையும் எதிர்பார்ப்பவர் அல்ல, அன்னை மரியால் கூட அதை ஏற்றுக்கொள்பவரும் அல்ல. ஆகவேத்தான் அப்படிப்பட்டவருடைய குடும்பங்கள் வளர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறது. நீ கொடுக்குற எல்லாமே மரியாதையை போல தெரிந்தாலும் அவசங்கை. ஆகவே தான் ஆண்டவர் விரும்புகிற காரியம் உண்மையான ஒரு மன உறுத்தல், உண்மையான மனமாற்றம். ஆண்டவர் விரும்பி கேட்ட ஒரு காரியம், நீ மறுபடி பிறக்க வேண்டும். அன்னை மரியாள் மறுபடி பிறந்தாங்க, இயேசுவுக்காக மறுபடி பிறந்தாங்க. ஒவ்வொரு முறையும் மறுபடி அன்னை மரியாள் பிறந்து அந்த மகனினுடைய திட்டங்களை அறிந்து கடைசியில் சிலுவையிலே நின்று மாட்சியை கொடுத்தாங்க. அங்கேயும் அன்னை மரியாளுக்கு கிடைத்தது மறுபடி பிறக்க வேண்டும் என்கிற அனுபவம். என் அன்பு பிள்ளைகளே, ஆவியானவருடைய தரிசனத்தெல்லாம் அன்னை மரியால் பார்த்தாங்களா தெரியல, ஆனால் திருத்துதர்களோடு இருந்த பொழுது மீண்டும் மறுபடி பிறந்தாங்க. ஆவிக்குரிய அபிஷேகத்தினுடைய பிறப்பு, இதெல்லாம் அன்னை மரியால் கடந்து போய் நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த தாயினுடைய பிறப்பை கொண்டாடுகிற நாம மீண்டும் பிறப்போம். குடி வெறியர்களாக இருக்கிறவங்க குடி வெறிய விட்டுட்டு உன்னுடைய குடும்பத்தை அன்பு செய்கிற அடையாளமாய் நீ மாறினா நீ தான் அந்த தாயினுடைய சாட்சி. எவன் ஒருவன் தீய வாழ்க்கையை விட்டுவிட்டு கணவன் மனைவி என்கிற அந்த கட்டுப்பாட்டை விட்டுவிட்டு வேறு விதமான வாழ்க்கையில நீங்கள் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் நீ துறந்துட்டு ஆண்டவருடைய தாய்க்கு முன்பாக வந்து, இதோ இந்த தாயைப் போல நானும் இந்த வேதனை வழிகளை கடந்து செல்வேன் என்று நீ மறுபிறப்படைந்தால் அது நாம் கொடுக்கிற சாட்சிய வாழ்க்கை. ஆண்டவர் இப்படிப்பட்ட உயிருள்ள சாட்சியத்தை கேட்கிறார், உணர்வுள்ள பலியோட வான்னு சொல்றாரு. உங்களை உயிருள்ள தூய உகந்த உயிருள்ள பலியாக படையுங்கள். அன்னை மரியால் அப்படி தான் படைச்சாங்க. அதனால தான் இன்றைக்கு தாய் திருவையில் அவங்களை கொண்டாடுறோம். நீங்களும் ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தூய உயிருள்ள பலியாக படைத்து பாருங்க. ஆண்டவர் மகிமை அடைவார், அன்னை மரியால் மகிழ்ச்சி அடைவாங்க, உங்களுக்காக பரிந்து பேசுவாங்க, அவங்க ஆசையோடு உங்களை தேடி வருவாங்க. உன் மரண நேரத்தில் உன் ஆத்மாவை அழைத்து செல்ல ஆள் இல்லாத வேதனை நிகழ்ந்து விடாதபடி தாய் மரியால் மகனிடத்திலே கொண்டு சேர்க்க உன்னை காண ஓடி வருவாங்க, உன் கரம் பிடித்து கூட்டிகிட்டு போவாங்க. இதுதான் தாய்மறியால் தன் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காரியம். சிந்திப்போம், இந்த நாளிலே மகிமையை உணர்ந்தவர்களாக தாய் மரியாள் வழியாக கடவுளை மகிமைப்படுத்துவோம். அந்த தாயை கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துவோம். தாயை போல நானும் வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு உணர்வோடு அன்னை மரியாளை முன்வைத்து நாம் ஓடி ஜெயிப்போம். ஆமென்.